அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. பிப்ரவரி மாதம் 15 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா பெங்களூருவில் சரணடைந்தது குறித்த செய்தி, சசிகலா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு கூவத்தூர் தனியார் விடுதியில் வைக்கப்பட்டுள்ள புகாரை அடுத்து காவல்துறையினரின் விசாரணை,
இந்த இயக்கத்தை ராணுவ கட்டுப்பாடோடு வளர்த்திருக்கிறார், அதனால் நாங்களும் சுயமாகவே கட்டுப்பாட்டோடு இருக்கின்றோம். நாங்கள் ஒன்றும் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் இல்லை. எங்களை சாக்லேட் கொடுத்து ஏமாத்தி விடுவதற்கு அவரவர்களும் பொறுப்புள்ளவர்கள்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை. செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. கோலாலம்பூரில் விமானம் ஏறுவதற்காக காத்திருந்த போது விஷம் கொடுத்து கொன்றதாக கூறப்படும் நபரின் உடலை ஒப்படைக்குமாறு மலேசியாவை வடகொரியா கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த உயிரிழந்த நபர் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் ஒன்றுவிட்ட சகோதரர் என்று நம்பப்படுகிறது. ஆனால் கிம் ஜாங் நம் எவ்வாறு இறந்தார் என்பதை விளக்கும் உடற்கூறு ஆய்விற்கு வடகொரியா மறுத்துள்ளது. மேலும் இந்த இறப்பு சம்பவம் தொடர்பாக ஒரு பெண்ணை மலேசிய போலீசார் கைது செய்துள்ளனர். அமெரிக்க ஐரோப்பிய உறவுகளுக்கு நேட்டோ அடிப்படையாக உள்ளது என அமெரிக்க பாதுகாப்பு செயலர் ஜேம்ஸ் மேட்டிஸ் விவரித்துள்ளார்.
The alliance remains a fundamental bedrock for the United States.
கூட்டணி காலாவதியாகி போனது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன் தெரிவித்த கருத்தை குறித்து எழுந்த கவலையை குறைப்பதற்கான முயற்சியாக பிரசல்ஸில் உள்ள நேட்டோ தலைமையகம் தனது இரண்டாவது இல்லம் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் நேட்டோவின் பொதுச் செயலர் தனது முதல் சந்திப்பிற்கு பிறகு உலகின் மிக சிறந்த பாதுகாப்பு என்று அவரால் அழைக்கப்படும் நேட்டோ பாதுகாப்பால் பயனடைந்தவர்கள் அதன் செலவில் சரியான பங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வருட அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக ட்ரம்பின் தேர்தல் பிரச்சார குழு ரஷ்ய அதிகாரிகளுடன் தொடர்பு வைத்திருந்ததாக நியூயார்க் டைம்ஸில் வெளியான அறிக்கை அபத்தமானது என்று ட்ரம்ப் விவரித்துள்ளார். அதிகாலையில் வெளியிட்ட அடுத்தடுத்த ட்வீட்டுகளில் அமெரிக்க உளவுத்துறை சேவைகள் சட்டவிரோதமாக தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக FBI மற்றும் தேசிய பாதுகாப்பு முகமையின் மீது தனது சந்தேகத்தையும் அதில் வெளிப்படுத்தியுள்ளார். நியூயார்க் டைம்ஸின் அறிக்கையை ரஷ்யாவும் மறுத்துள்ளது. கனடாவுடனான சர்ச்சைக்குரிய ஒப்பந்தம் ஒன்றிற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஸ்டாஸ்போக்கில் கூடும் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 408 பேர் இந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவு அளித்தனர். மேலும் 254 பேர் அதற்கு எதிராக இருந்தனர். சீட்டா என்று அழைக்கப்படும் அந்த ஒப்பந்தம் 7 வருட பேச்சுவார்த்தைக்கு பிறகு கடந்த வருடம் அக்டோபர் மாதம் கையெழுத்தானது. சீட்டாவிற்கு எதிரானவர்கள் 3 மில்லியனிற்கும் அதிகமான கையெழுத்துக்களுடன் மனு ஒன்றை நாடாளுமன்றத்திற்கு அளித்தனர். சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற அதிமுக பொதுச் செயலர் வி கே சசிகலா பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பரப்பன அக்ரஹார வளாகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி அஸ்வத் நாராயணா முன்னிலையில் மாலை 5:30 அளவில் அவர் சரணடைந்தார். முன்னதாக சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற சசிகலாவை சரணடைய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து பெங்களூரு புறப்படும் முன் மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் சசிகலா மலரஞ்சலி செலுத்தினார். ஒரே ராக்கெட்டில் 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி இந்தியா புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. தற்போது செலுத்தப்பட்டுள்ள செயற்கைக்கோள்களில் 3 தவிர மற்ற அனைத்தும் வெளிநாடுகளை சேர்ந்தவை. 96 செயற்கைக்கோள்கள் அமெரிக்காவிற்கு சொந்தமானவை.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். தமிழக கண்ணோட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை அடுத்து இன்று பெங்களூரு சிறைக்கு சென்றார். இதுகுறித்து செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகள் குறித்து எமது சென்னை செய்தியாளர் முரளிதரனிடம் நேரலையில் கேட்கலாம். முரளி, தற்போது தமிழகத்தில் நிலவும் சூழல் குறித்து சொல்லுங்க.
பிரமிளா, அதாவது சற்று நேரத்திற்கு முன்பாக சசிகலா தரப்பைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் ஆளுநரை மீண்டும் சந்தித்திருக்கிறார்கள். இதுதான் மிக மிக சற்று நேரத்துக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. அதற்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆளுநரை சந்தித்து விட்டு வெளியில் வரும்போது அந்த தரப்பைச் சேர்ந்த ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அதாவது ஆளுநரிடம் எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தினோம். ஆளுநர் ஜனநாயகத்தை காப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 124 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆகவே எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் என்பதை ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர் சென்ற அந்த தரப்பு சென்ற சிறிது நேரத்திலேயே முதலமைச்சர் தன்னுடைய கிரீன்வே சாலையிலிருந்து புறப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்தார். அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது குறித்த செய்திகள் வெளியிடப்படவில்லை. இது தற்போது நிகழ்ந்த செய்தி. இதற்கு முன்பாக இன்று காலை முதலே சென்னையில் பரபரப்பாக காட்சிகள் அரங்கேறி கொண்டிருந்தன.
முரளி, காலை வந்து சசிகலா ஓபிஎஸ் போலவே தியானத்தில் ஈடுபட்டதாகவும் செய்திகள் வெளியாகின, அதை பத்தியும் சொல்லுங்க.
அதாவது காலையில் சசிகலா நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு பெங்களூர் செல்வார் என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. இதற்கு பிறகு மதியம் போல அவர் தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்டு கடற்கரையில் இருக்கும் ஜெயலலிதாவின் சமாதிக்கு வந்தார். அங்கு மலரஞ்சலி செலுத்தி அவர் அந்த சமாதி மீது 3 முறை அடித்து ஏதோ சபதத்தை ஏற்றார். அது என்ன சபதம் என்பது யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை. 3 முறை சபதம் ஏற்ற பிறகு அங்கிருந்து புறப்பட்ட அவர் நேராக கிண்டி வழியாக ராமவரத்தில் இருக்கும் எம்ஜிஆரின் இல்லத்திற்கு சென்றார். எம்ஜிஆரின் இல்லத்திற்கு சென்று அங்கு எம்ஜிஆர் படத்தின் முன்பாக சிறிது நேரம் அவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். இதற்கு பிறகுதான் அங்கிருந்து புறப்பட்டு சாலை வழியாக அவர் பெங்களூருக்கு சென்று பரப்பன கிரக அரசரையில் சரணடைந்தார். இந்த பயணத்தின் காரணமாக சென்னை முழுவதுமே ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டிருந்தது. அவர் செல்லும் வழியெங்கும் தொண்டர்கள் பல இடங்களில் கூடியிருந்தார்கள். அவருக்கு கையசித்தார்கள். அதே போல அவருடைய ஜெயலலிதாவின் நினைவிடத்திலும் பெரும் எண்ணிக்கையில் தொண்டர்கள் குழுமியிருந்தார்கள். இவை சென்னையில் நடந்த நிகழ்வுகள் இன்றைக்கு. பிரமிளா,
நன்றி. முரளி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக, சசிகலா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு கூவத்தூர் தனியார் விடுதியில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விடுதிக்கு சென்று இன்று ஆய்வு நடத்தினர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் நிலவி வரும் அரசியல் சர்ச்சையின் மையமாக அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ள கூவத்தூர் தனியார் விடுதியில் இன்று பதட்டமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அதிமுக உறுப்பினர்கள் அவர்கள் விருப்பத்துக்கு மாறாக அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஆனால் சசிகலா ஆதரவு தரப்பினர் இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கின்றனர். இந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த விடுதியில் அடைத்து வைத்திருப்பதாக அதே கட்சியைச் சேர்ந்த மதுரை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அளித்த புகாரின் பேரில் தமிழக காவல்துறையினர் இன்று புதன்கிழமை அந்த விடுதியில் விசாரணைகளை மேற்கொண்டனர். இந்த விசாரணைகளுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வடக்கு மண்டல தமிழக காவல்துறையின் தலைவரான செந்தாமரை கண்ணன் கூறும்போது, நாங்கள் தங்கள் பாதுகாப்பு பணியை மட்டுமே பார்த்து வருவதாக குறிப்பிட்டார்.
என்றார்
செந்தாமரை கண்ணன். கூவத்தூர் தனியார் விடுதியில் சட்டமன்ற உறுப்பினர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து வைத்திருப்பதாக கூறி அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அளித்த புகாரின் காரணமாக அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் மீது கூவத்தூர் காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் 342, 343, 365, 353 மற்றும் 506(1) ஆகியவற்றின் கீழ் வழக்குகள் பதிவாகியுள்ளது என்று பிபிசியிடம் பேசிய கூவத்தூர் காவல் நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆள்கடத்தல், சட்டத்திற்கு புறம்பாக ஒரு நபரை தனியாக அடைத்து வைப்பது மற்றும் கொலை மிரட்டல் போன்ற குற்றங்களுக்காக இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும். முன்னதாக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முத்தரசியும் இந்த விடுதியில் விசாரணையை நடத்தினார். பெரும் எண்ணிக்கையில் காவல்துறையினர் அந்த விடுதியில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முழுவதும் அப்பகுதியில் பரபரப்பும் பதற்றமும் நிலவின. தொடர்ந்து கூவத்தூர் தனியார் விடுதியில் தங்கியுள்ள சில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றும் செய்தியாளர்களை சந்தித்து தங்களது நிலைப்பாட்டை விளக்கினார்கள். அதிமுகவின் குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான ஜெயந்தி பேசுகையில், தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவின் நடவடிக்கைகள் குறித்தும் கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் காலதாமதம் செய்வதற்கான காரணம் என்னவென்று புரியவில்லை என்றார். இன்று காலையில் சசிகலாவால் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட டிடிவி தினகரன் இந்த விடுதிக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கூவத்தூர் தனியார் விடுதியில் தங்கியுள்ள அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சித்தால் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும், அதை எதிர்த்து உண்ணாவிரதம் இருப்போம் என்றும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர்களிடம் கூறினர். அப்போது அவர்களில் அறந்தாங்கி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ரத்ன சபாபதி பேசும்போது, இராணுவ கட்டுப்பாட்டோடு வளர்க்கப்பட்ட நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு எங்கள் கோரிக்கையை முன்வைத்து போராடி வருவதாக குறிப்பிட்டார். அதே சமயத்தில் அங்கிருந்து வெளியேறிய அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்து கேள்வி எழுப்பிய போது,
எங்கள் கட்சி என்பது இராணுவ கட்டுப்பாடு மிக்க உள்ள கட்சி, மற்ற கட்சிகளைப் போல் ஆளாளுக்கு பேசிக் கொண்டால் அதில் சின்ன கீரவிலிருந்து சில கருங்காலிகள் சில துரோகிகள் விலகி சென்றிருக்கிறார்கள். 129 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றுபட்டு ஒருமனதாக ஒரே குடும்பமாக நாங்கள் எங்களையே இணைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு இடத்துல நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. இந்த இயக்கம் கட்டுப்பாடான எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை இராணுவ கட்டுப்பாடோடு வளர்த்திருக்கிறார்கள். அதனால் நாங்களும் சுயமாகவே கட்டுப்பாட்டோடு இருக்கின்றோம். நாங்கள் ஒன்றும் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் இல்லை எங்களை சாக்லேட் கொடுத்து ஏமாற்றி விடுவதற்கு. அவர் அவர்களும் பொறுப்புள்ளவர்கள்
என்றார் அதிமுகவின் அறந்தாங்கி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ரத்ன சபாபதி. இந்நிலையில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியுள்ள அப்பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது.
ஜெயக்குமார் வழங்கிய தொகுப்பை கேட்டீர்கள். அடுத்ததாக சொத்துக்குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் தண்டனை பெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை பெங்களூரு செய்தியாளர் முத்துமணியிடம் கேட்டார் தங்கவேல்.
சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றவாளி என உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் மூன்று பேரும் இன்றைக்கு பெங்களூர் நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றத்திலே அவர்கள் வந்து சரணடைந்தனர். அவர்கள் மூன்று பேரையும் வந்து உடனடியாக நீதிமன்ற காவல் எடுத்து சிறையில் அடைக்குமாறு அவர் உத்தரவிட்டார். நீதிபதி வந்து அஸ்வத் நாராயண் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்தார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் சசிகலாவிடம் கேட்டார்கள், இது உச்சநீதிமன்றம் உங்களுக்கு தண்டனை விதித்திருக்குது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவரும் எங்களுக்கு தெரியும், ஆனால் தான் நாங்கள் சரணடைவதற்காக வந்திருக்கோம் என்று சசிகலா சொன்னார். அதன் பேரில் அதற்கான நடைமுறைகள், சட்ட ரீதியான நடைமுறைகள் என்னமோ அதை அவர்கள் செய்தார்கள். அதன் பிறகு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்.
நீதிபதி முன் சசிகலா உள்ளிட்டோர் ஏதாவது கோரிக்கை வைத்தார்களா?
நீதிமன்றத்தில் சரணாவதிலிருந்து இரண்டு வாரங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு வந்து நீதிபதிகள் மறுத்துவிட்டார்கள். அதே போல அவர்களுக்கு வீட்டிலிருந்து உணவு வந்து வழங்க வேண்டும் என்று கேட்டார். அந்த கோரிக்கையும் வந்து நீதிபதிகள் மறுத்துவிட்டார்கள். அதே போல அவர்கள் தனியாக மருத்துவர், எங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது, அதனால் எங்களுக்கு தனியாக மருத்துவ கண்காணிப்பு வேண்டுமா இருக்கிறது என்று கேட்டார்கள். அதையும் நீதிபதிகள் மறுத்துவிட்டார். ஆனால் அவர்கள் வீட்டில் என்ன மருந்து எடுத்துக்கொண்டார்களோ அந்த மருந்துகளை இங்கு சிறையிலும் எடுத்துக்கொள்ள அனுமதிப்பதாக சொன்னார். அதே போல இங்கு சிறைத்துறையில் இருக்கிற மருத்துவர்கள் வேறு ஏதாவது மருத்துவம் தேவைப்பட்டாலோ அல்லது அவர்களுக்கு மருந்து தேவைப்பட்டாலோ எல்லா விதமான உடல்நலம் சார்ந்த உதவிகளையும் அவர்கள் செய்வதற்கு வசதி செய்து தருவதாக அவர்கள் உறுதியளித்தார்கள். முதல் தர வகுப்பு அவர்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் நீதிபதிகள் மறுத்துவிட்டார்கள். சசிகலா சொன்னார்கள், நாங்கள் கடந்த முறை வந்த போது முதல் தர வகுப்பு தான் எங்களுக்கு தரப்பட்டது என்று சொன்னார்கள். அது குறித்து நான் எதுவும் சொல்ல முடியாது, நீங்கள் சிறைத்துறை அதிகாரிடம் கேட்டு வசதி என்று சொன்னார்.
நீதிமன்றத்தில் வந்து அவரை வந்து அவரது உறவினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சந்தித்தார்களா?
நீதிபதியும் தன்னுடைய உறவினர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் நேரம் கேட்டார்கள். சசிகலா அவர்கள் கேட்டார்கள், அவர் அதுக்கு அனுமதி கொடுத்தார். அதன் பிறகு வெளியே நின்று கொண்டிருந்த அவருடைய கணவர் நடராஜன், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் டாக்டர் வெங்கடேசன் மற்றும் விவேக் போன்றவர்களை அவர் சந்தித்தார். அதே போல இளவரசன் தன்னுடைய மகள் மற்றும் இரு மருமகன்களை அவர்கள் சந்தித்தார்கள். இந்த நேரத்தில் பரசுரம் அனைவரும் அழுது கொண்டார்கள். நடராஜனும் சசிகலாவும் பேசிக்கொண்டு அவர்கள் தங்களை ஒருவர் பற்றி கொண்டு அவர்கள் வந்து அதாவது கையை பிடித்துக் கொண்டு அழுதார்கள். இது ஒரு 15 நிமிடங்கள் நடந்தது. இந்த உணர்வுபூர்வமான இந்த சந்திப்பு தொடர்ந்து அவர்கள், நீங்கள் அழ வேண்டாம், தைரியமா இருங்கள், நான் மீண்டும் திரும்பி வருவேன் என்று சசிகலா அவர்கள் உறுதியளித்து விட்டு அவர் நீதிமன்றத்துக்குள்ள சென்று விட்டார்.
சுதாகரன் அவர்களும் சரணடைந்து விட்டாரா?
ஆமா, சுதாகரன் அவர்கள் சற்று தாமதமாக வந்தார். அவர் வந்து 6:40 தான் நீதிமன்றத்துக்கு வந்தார். ஆனால் வந்து நீதிபதி கேட்டார், ஏன் தாமதமாக வந்தது என்று. அவர், எனக்கு வழி தெரியல, அதனால் வந்து வழி தவறிவிட்டேன் என்று அவர் சொன்னார்கள். அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டதால் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கான அந்த சட்டரீதியான நடைமுறைகளை முடித்துக் கொண்டு அவரையும் சிறையில் அடைத்தார்கள். அவர் 6:50 சிறையில் அடைக்கப்பட்டார். சசிகலா, இளவரசி அவர்கள் 6:30 சிறையில் அடைக்கப்பட்டார்.
அவர்களுக்கு கைது எண் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா?
கைது எண் இதுவரைக்கும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை, எதுவும் கூறவில்லை. ஆனால் அவர்களுக்கு கைது எண் சாதாரண வகுப்பை தான் தந்திருக்கிறார்கள். 3 சேர்களை வழங்கியிருக்கிறார்கள் இளவரசிக்கும் சசிகலாவுக்கும். சிறை உடையை தான் அணிய வேண்டும், சிறையில் வழங்கப்படுகின்ற உணவை தான் உண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டுப்பாடு வீசப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற சக கைதிகளோடு அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு.
செய்தியாளர் முத்துமணி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஒரு தலைப்புச் செய்திகள்.
அமெரிக்க ஐரோப்பிய உறவுகளுக்கு நேட்டோ அடிப்படையாக உள்ளது என அமெரிக்க பாதுகாப்புச் செயலர் ஜேம்ஸ் மேட்டிஸ் விவரித்துள்ளார். ஒரே ராக்கெட்டில் 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி இந்தியா புதிய வருடாந்திர சாதனையை உருவாக்கியுள்ளது. கடந்த வருட அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக டிரம்பின் தேர்தல் பிரச்சாரக் குழு ரஷ்ய அதிகாரிகளுடன் தொடர்பு வைத்திருந்ததாக நியூயார்க் டைம்ஸில் வெளியான அறிக்கை அபத்தமானது என்று டிரம்ப் விவரித்துள்ளார். கனடாவுடனான சர்ச்சைக்குரிய ஒப்பந்தம் ஒன்றிற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.